بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما الحمد لله الحمد لله இன்ஷாஅல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஃபிக்ஹு பாடங்களில் மிக முக்கியமான பாடமாகிய கிதாபு நிக்காஹ் கிதாபு தலாக் திருமணம் மற்றும் விவாகரத்து. நிக்காஹ் என்றால் திருமணம், தலாக் என்றால் விவாகரத்து. இன்னும் இது தொடர்பான சட்டங்களை இன்ஷாஅல்லாஹ் நாம் படிப்போம். இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணத்திற்கு நிக்காஹ் என்று கூறப்படும். அந்நிக்காஹ் அரபியிலே அந்நிக்காஹ் என்றால் சேர்த்து கொள்வது, அல்லம்மு அல் ஜமா ஒருங்கிணைப்பது, வத்ததாஹுல் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒன்று ஒன்று சேர்ந்து விடுவது. ஸோ இந்த அர்த்தங்கள்ல நிக்காஹ் என்ற பதம் அரபியில் பயன்படுத்தப்படுகிறது. மொழி ரீதியாக நம்முடைய ஷரீஅத்தில் மார்க்கத்தில் நிக்காஹ் என்றால் அந்நிக்காஹு ஹுவ அக்துன் يتضمنوا إباحة استمتاع كل من الزوجين بالآخرين. அதாவது கணவன் மனைவி இருவரில் ஒருவர் மற்றவரை கொண்டு மார்க்கம் அனுமதித்த முறையில் இன்புறுவதை ஆகுமாக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு நிக்காஹ் என்று சொல்லப்படும். கணவன் மனைவி ஒரு ஆண் ஒரு பெண் இருவரில் ஒருவர் மற்றவரை கொண்டு மார்க்கம் அனுமதித்த முறையில் இன்பமடைவதை ஆகுமாக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு நிக்காஹ் என்று சொல்லப்படும். அதாவது அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் அவர்கள் இருவர்களில் ஒருவர் மற்றவருக்கு ஹலாலானவர்களாக ஆகுவார்கள். அந்த ஒப்பந்தம் இல்லாம அவர்கள் தங்களுடைய உடல் ரீதியான அந்த சுகத்தை இன்பத்தை பெறுவதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கின்றது. ஸோ ஆண் பெண் இருவரில் ஒருவரை மற்றவருக்கு முழுமையாக ஹலாலாக்கி தரக்கூடிய ஒப்பந்தத்திற்கு மார்க்கத்தில் நிக்காஹ் என்று கூறப்படும். அந்நிக்காஹு ஹுவ அக்துன் யதலம்மனு இபாஹத இஸ்திம்தாஇ குல்லி மின ஜௌஜைனி அலல் வஜ்ஹில் மஷ்ரூஅ். ஏன் மார்க்கம் அனுமதித்த முறையில் இன்புறுவது என்று சொல்லப்படுகிறது என்றால், கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒருவர் மூலமாக மற்றவர் இன்புறுவதற்கு மார்க்கம் ஹராமாக்கின வழிகளும் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த வழியில எப்போதுமே கணவன் மனைவி இன்புற முடியாது. அப்ப கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருவர் மூலமாக மற்றவர் சுகமடைவதற்கு மார்க்கம் அனுமதித்த ஹலாலான முறை இருக்கிறது. அந்த முறையில இன்புறுவதை ஹலாலாக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கு பேர் தான் நிக்காஹ் என்று கூறப்படும். நிக்காஹ் இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று. நிக்காஹ் என்பது நம்முடைய ஷரியத் அனுமதித்த ஒன்று. இந்த அனுமதித்தல் என்ற அந்த வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்துவோம். ஆகுமான ஒன்றுக்கும் பயன்படுத்துவோம், கட்டாயமான ஒன்றுக்கும் பயன்படுத்துவோம். அனுமதித்தல்னு சொன்னாலே ஏதோ சும்மா ஜஸ்ட் ஜாயிஸ் அப்படி அர்த்தம் வழங்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர் தொழுகிறாரு, ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், ஜக்காத் கொடுக்கிறாரு, ஹஜ் செய்கிறார். இப்போ இதையும் நம்ம அல்லாஹ் அனுமதித்த ஒன்று என்று சொல்லுவோம். இதை நம்ம தொழுகிறத உதாரணத்துக்கு அல்லாஹ் அவனை வணங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டாயமாக்கி இருக்கின்றான். உதாரணமா அல்லாஹ் சிலைகளை வணங்குவதை அனுமதி அளிக்கவில்லை, அப்போ என்ன அர்த்தம்? ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ அனுமதிங்கிற வார்த்தை அது ஒரு பொதுவான வார்த்தை. கட்டாயமானதுக்கும் சொல்லப்படும், ஆகுமான ஒன்றுக்கும் பொதுவான ஒன்றுக்கும் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்குத்தான் அனுமதி அளித்திருக்கிறான், தன்னை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அங்க என்ன அர்த்தம்? கட்டாயமாக்கி இருக்கிறான். அல்லாஹுவை வணங்குவதுதான் அல்லாஹ் அனுமதித்த ஒன்று, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று, அதாவது தடுத்த ஒன்று. சரிங்களா? இப்ப பாருங்க, அப்ப இந்த நிக்காஹ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நிக்காஹ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இப்ப நம்ம பின்னாடி படிப்போம். அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்றால் அது எப்படி? சிலருக்கு அது கட்ட ஃபர்தா இருக்கும், சிலருக்கு வாஜிபாக இருக்கும், சிலருக்கு சுன்னத்தாக இருக்கும், சிலருக்கு மக்ரூ ஹராமாகவும் இருக்கும். ஸோ அந்த நிக்காஹ் என்பது அதை செய்ய போறவங்களை கவனிச்சு அதனுடைய சட்டம் மாறுபட்டு கொண்டே வரும். புரியுதுங்களா? பொதுவா நிக்காஹ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வரையறுத்து நமக்கு கூறியிருக்கக்கூடிய ஒன்று. சூரா அன்-நிஸா நான்காவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனம், நான்காவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ فَانْكِحُوا. நீங்கள் மனம் முடியுங்கள். ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். فَانْكِحُوا அம்ரு ஃபஅல் மா தாப லக்கும் மின நிசாய் பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை. தாப யத்தீபுன் சொன்னா இப்ப உதாரணமாக யத்தீபுலி நஃப்ஸி, இது என்னுடைய நப்சுக்கு எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது. தாப யத்தீபு என்பது பல அர்த்தங்கள்ல வரும். ஒன்று தாப யத்தீபு தீபன் வரும்போது நறுமணம் அர்த்தத்தில் வரும். இன்னொரு அர்த்தம் தாப யத்தீபு தைபன் அல்லது தைபன் வரும்போது நல்லது, அதே போல பகுர சுத்தமானது, அதே போல பிடித்தமானதுன்னு சொல்லி இந்த நாலு அர்த்தங்கள்ல இந்த தாபங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களே நீங்கள் மனம் முடியுங்கள் பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை. புரியுதுங்களா? அதாவது யாரை பார்த்தால் உங்களுக்கு இவரை மனம் முடிக்கலாம் என்று உங்களுடைய மனசு விரும்புதோ அந்த மாதிரி பெண்களை மனம் முடியுங்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றா? நீ பிடிக்காத பெண்ணை வலுக்கட்டாயத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அவளை வாழ வைக்காம கொடுமைப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? பின்னாடி நம்ம படிப்போம் நிறைய விஷயங்களை. அப்போ பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை பிடித்தமானவர்களை மனம் முடியுங்கள். மஸ்னா இரண்டு பெண்களை, வசுலாச மூன்று பெண்களை, வருபாக நான்கு பெண்களை, அதாவது இரண்டு இரண்டாக அல்லது மூன்று மூன்றாக அல்லது நான்கு நான்காக. ஃபைன் ஹிஃப்தும் நீங்கள் பயந்தீர்கள் என்றால், அதாவது ரெண்டு மனைவிகளை கல்யாணம் பண்ணி அவங்களோடத்துல நீதமா நடந்து கொள்ள முடியாது என்றோ, மூன்று மனைவிகளை கல்யாணம் பண்ணி நீதமா நடந்து கொள்ள முடியாது என்றோ, அல்லது நான்கு மனைவிகளை கல்யாணம் செய்து நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால், ஒரு பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளுங்கள். அவுமா மலக்க தைமானுக்கும், இல்லை என்றால் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிய அடிமை பெண்களையே நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். புரியுதா? நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம ஒன்னு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத் ரப்பி ஜிதனி இல்மா. இது நான்காவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனம். இப்ப இந்த இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹு தஆலா அனுமதிச்ச ஒன்று, அல்லாஹ் ஆர்வமூட்டிய ஒன்று, அனுமதித்த ஒன்று என்று நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். இரண்டாவது பாருங்க, சூரா அன்-நூர் இருபத்தி நான்காவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனம், வஅன்கிஹூ நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள், அல் அயாமா மின்கும் உங்களில் திருமணமாகாதவர்களுக்கு. ஒரு அர்த்தம் புரியுதுங்களா? உங்களில் அல் அயாமான்னு சொன்னா ஐயும் உடைய பன்மை, அதாவது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும், திருமணமாகாத ஆண் அல்லது திருமணமாகாத பெண் அவர்களுக்கு நீங்கள் மனம் முடித்து வையுங்கள். அயாமா மின்கும் இன்னும் நல்லவர்கள், நல்லவர்கள் யாரு? மின் இபாதிக்கும் வையுமாய்க்கும், உங்களுடைய ஆண் அடிமைகளிலிருந்தும் உங்களுடைய பெண் அடிமைகளிலிருந்தும் சாலிஹ் நல்லவர்களாக உள்ளவர்களுக்கு நீங்கள் மனம் முடித்து வையுங்கள். இது குறிப்பா அடிமைகள் சம்பந்தப்பட்ட சட்டத்துல வரும். இப்ப முதல் சட்டத்துல முதல் வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று. இரண்டாவது வசனத்துல திருமணம் முடித்து வையுங்கள், திருமணமாகாதவர்களுக்கு, கணவன் இல்லாதவர்களுக்கு அல்லது மனைவி இல்லாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். இப்ப அதாவது நல்ல கவனிங்க, அல் அயாமா அதாவது என்ன அர்த்தம் சொன்னோம்? மன்லா ஜௌஜலஹு மினர் ரிஜாலி வன்னிசா, ஆண்கள் அல்லது பெண்களில் ஜோடி இல்லாதவர்கள். இப்ப ஆணு மனைவி இல்லாம இருக்காரு, பெண்ணு கணவன் இல்லாம இருக்கிறாங்க, எந்த நிலையில இருந்தாலும் சரி. புரியுதா? அவர்கள் சின்ன வயசுல இருந்தாதான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வயசு அடைஞ்சிட்டாங்க? 50 வயசு அடைஞ்சிட்டாங்க. சரியா, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இறந்து போயிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் வர்றாங்க, சஹாபிய பெண்மணிகள் வர்றாங்க, யார சொல்லலாம், நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயசு ஆச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவை இழந்தப்ப சஹாபாக்களும் சரி, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய பெண்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, அவங்கள தூண்டுறாங்க, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் யார சொல்லலாம்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார முடிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்களே ஆலோசனை சொல்றாங்க, புரியுதுங்களா? சோ நீங்க ரஹீக்ல படிச்சிருப்பீங்க, அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல யார முடிக்கிறாங்க, சவுதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் காட்டப்படுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் செய்யறாங்க, புரியுதுங்களா? அப்ப அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த திருமணம் என்பது இது ஒரு பாதுகாப்பான ஒரு கேடயம் மாதிரி, ஒரு பாதுகாப்பான கோட்டை மாதிரி. எந்த வயசுல இருந்தாலும் சரி, அதாவது இயற்கையான ஆசை என்று ஒன்று இருக்கும், அந்த இயற்கையான ஆசைக்கு நிக்காஹ் என்ற ஒரு முறையான வழி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பா தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இத்தனை வயசுல எவ்வளவு பெரிய தக்வா உள்ள சஹாபி, ரொம்ப வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய மனைவி மௌத்தா போய் நான் மௌத்தா போறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு என்று இருந்தாலும் நான் திருமணம் செய்து கொள்வேன். என் மனைவி மூத்தா போயிட்டாங்க, இன்னும் நான் மூத்தா போறதுக்கு எத்தனை நாள் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கு. அப்ப சொல்றாங்க, நான் அப்படி இருந்தாலும் கூட நான் திருமணம் செய்வேன். இன்னி அக்ஷா அல நஃப்சியல் ஃபித்னா, எனது நஃப்சின் மீது நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். எனது நஃப்சின் மீது நான் ஃபித்னாவை, எனது நஃப்சு குழப்பத்துக்கு ஆளாகி விடுமோ, பாவத்தில் விழுந்து விடுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொல்றாங்க. பாருங்க, இந்த நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ பேருடைய மனைவிமார்கள் இறந்து போயிடுறாங்க. பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, அடுத்து நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்தைய தடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், சொத்து. இன்னொரு பெண் தன்னுடைய தந்தையுடைய வாழ்க்கையில வந்துட்டா, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்துட்டா, இருக்கிற சொத்தை பங்கு வைக்கணுமே, அந்த பெண்ணுக்கு வந்து இடம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. இதுல என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் முனாஃபிக்குகள், இந்த மாதிரி செய்யறவங்கெல்லாம் முனாஃபிக், நயவஞ்சகர்கள். என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மாவுடைய ஸ்தானத்தில் நாங்கள் வேற ஒருத்தரை கொண்டாந்து வச்சு பார்க்க முடியாது. அட முட்டாளுக்கு முட்டாளு, முட்டாளு பரம்பரை முட்டாளு, உங்க அம்மாவுடைய ஸ்தானத்தில் ஏண்டா நீ வச்சு பார்க்கற, நீ உன்னை யார் வச்சு பார்க்க சொன்னா, உன்னுடைய தந்தையுடைய மனைவி, தந்தையே தந்தையா பாரு இல்லையா, தந்தையுடைய மனைவியை அவங்கள பாரு, அவங்கள வந்து அவங்களுக்கு உன்னுடைய தந்தையுடைய மனைவி என்ற அடிப்படையில் என்ன கண்ணியமும் என்ன அந்தஸ்தும் கொடுக்க முடியுமோ அந்த அந்தஸ்து தான் உனக்கு மார்க்கம் கொடுக்க சொல்லுது இல்லையா, புரியுதா இல்லையா உங்களுக்கு. பெரும்பாலும் என்ன, இந்த பண பிரச்சனை தான் காரணம், சொத்து பிரச்சனை காரணம். அந்த சொத்துக்காக வேண்டியே தந்தையை வந்து இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்படி ஆக்குறதுனால கடைசியில் என்ன ஆகும், எக்கச்சக்கமான சமுதாய சீரழிவுகள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும். அதே போல இன்றைய காலத்தில் குறிப்பா ஆண் பிள்ளைகள் வந்து முந்தைய காலத்தில் வந்து தன்னுடைய தந்தையை வந்து திருமணம் செய்யாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க, தன்னுடைய தாய் இறந்ததுக்கு. இப்ப நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, பொம்பளை பிள்ளைங்களே தடுக்குது, பொம்பளை பிள்ளைங்க தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய தந்தை திருமணம் செய்யறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க எதிரிகளா இருக்குதுங்க, தந்தையை திட்டுதுங்க, ஏசுதுங்க, மரியாதை குறைவா பேசுதுங்க. இந்த வயசுல உங்களுக்கு என்ன ஆசை, பத்தாதா நீங்க பெற்றக்குள்ள, அல்லது இந்த வயசுலயுமா உங்களுக்கு ஆசைன்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப தரக்குறைவா பேசுறதா நம்ம கேள்விப்படுறோம். இவர்கள் எல்லாருமே, இவங்க புர்கா போட்டிருந்தாலும் சரி, ஹிஜாபு போட்டிருந்தாலும் சரி, அஞ்சு வேளை தொழுதாலும் சரி, தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, துஹா தொழுதாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, இவங்களுடைய இபாதத்துகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றிலிருந்து ஒருவரை அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்துக்காக தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், புரியுதுங்களா, அப்ப அவங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன், ஈமான்லயே அங்க கோளாறு வந்துச்சு. எதனால கோளாறு, ஈமான்ல கோளாறு, புரியுதா இல்லையா. இப்ப வந்து இது கொஞ்சம் நம்ம விரிவாகவே பேசிடுவோமே, சமுதாயத்திலங்க நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்க இன்னைக்கு ஆலிமா படிக்கிறீங்க, மார்க்க கல்வி படிக்கிறீங்க. மார்க்க கல்விங்கிறது சும்மா பேப்பரை படிச்சுட்டு விஷயங்களை தெரிஞ்சுட்டு போறது கிடையாது. மார்க்கத்தை ரசூலுல்லா சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த மாதிரி உணர்வதும் புரிவதும் உள்வாங்குவதும் அதை செயல்படுத்துவதும் அதன்படி நாம் வழி நடப்பதும் தான் மார்க்கம், புரியுதா இல்லையா. இப்ப பாருங்க, மக்கள் என்ன விளங்கிக்கிறாங்க, ஒருத்தர் 50 வயசுல கல்யாணம் பண்றாரு, யார கல்யாணம் பண்ணுவாரு, எந்த வயசுல உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுவாரு. சோ இதையெல்லாம் சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, தான் முடிவு செய்யணும்னு நினைக்குது. சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது தான் முடிவு செய்யணும்னு நினைக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செஞ்ச ஒன்று, அல்லாஹ்வும் ரசூலும் ஹலாலாக்கின ஒன்றுல, அதுல மனிதர்களை சுதந்திரமாக விடாத காரணத்தினாலதான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை சமுதாய மக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணை திருமணத்துக்காக தேர்ந்தெடுப்பது, அல்லது ஒரு பெண் திருமணத்துக்காக ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பது, இது யாருடைய ரைட்ஸ்ங்க? யாருடைய ரைட்ஸ்? இஸ்லாமிய மார்க்கத்தில் இது யாருடைய ரைட்ஸ்? திருமணம் முடிக்கக்கூடிய ஆணுடைய ரைட்ஸ், திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணுடைய ரைட்ஸ். இப்ப ஒரு ஆண் விரும்புறாரு ஒரு பெண்ணை, அந்த பெண்ணும் அவங்கள விரும்புறாங்க திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு. இதுல தடை செய்யறதுக்கு நீங்கள நானும் யாரு? பின்னாடி தடை செய்வதற்குண்டான காரணம் நம்ம தனியா படிப்போம். அந்த காரணம் இல்லாத பட்சத்தில் சமுதாயம் கற்பனையான காரணங்களை சொல்லி, கற்பனையான காரணங்களை சொல்லி தடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு 50 வயசுல உள்ள ஒருத்தர், ஒரு 30 வயசு 35 வயசுல உள்ள ஒரு விதவையான ஒரு பெண்ணையோ, தலாக்காகி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ அவர் வந்து திருமணம் முடிக்கிறார். இப்போ சமுதாயம் என்ன சொல்லுது? முடிக்கக்கூடாது, முடிக்கக்கூட மாட்டோங்குது 50 வயசு 55 வயசுல. ஏன்? ஆணை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஆண்மை என்பதும், அவர் குழந்தைய அந்த பெக்கக்கூடிய அந்த சக்தி என்பதும் அவருக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த 30 வயசு 35 வயசுல உள்ள பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணி இவர் குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டா, இப்ப இவருக்கு என்ன ஆயிடும்? குழந்தை ஒன்று கிடைக்குமா இல்லையா? கிடைக்குமா கிடைக்காதா? குழந்தை கிடைக்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 50 வயசுல 55 வயசுல குழந்தை பெற்றுக்கிறதா? அப்ப இந்த பிள்ளைக்கு நீ எப்ப கல்யாணம் பண்ணி கொடுப்ப, நீ என்ன செய்வ, நீ மூத்தா போயிட்டா அந்த புள்ளியுடைய நிலைமை என்ன ஆகும், எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி சிந்திக்கிறதெல்லாம் காஃபிர்களுடைய சிந்தனை. நல்லா எழுதி வச்சுங்க, இதெல்லாம் யாருடைய சிந்தனை? காஃபிர்களுடைய சிந்தனை. முஷ்ரிக்குகள் தான் இப்படி சிந்திப்பாங்க. சிந்திச்சுக்கிட்டு ஒரு வயசு வரைக்கும் புள்ள பெத்துப்பாங்க, அதுக்கப்புறமா புள்ளையை ஸ்டாப் பண்ணிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த குழந்தைய வாழ வைக்கணும்ல, அந்த குழந்தைக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க என்ன விளங்கிக்கிறாங்க, தன்னை தான் ரப்புன்னு விளங்கிக்கிறாங்க. யார, ஆணோ பெண்ணோ எப்படி விளங்கிக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு தான் தான் ரப்புன்னு விளங்கிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அதனாலதான் அவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ரப்பு அல்லாஹ் அந்த குழந்தைய வாழ வைக்கக்கூடியவன், அந்த குழந்தைக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடியவன், அந்த குழந்தைக்கு வாழ்வாதாரத்தை உஜீவனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பி இருந்தாங்கன்னா இந்த பேச்சு பேசுவாங்களா? கண்டிப்பா பேச மாட்டாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பாக்குறோம், சஹாபாக்கள் வாழ்க்கையில பாக்குறோம், தாபீன்கள் வாழ்க்கையில பாக்குறோம். கல்யாணம் பண்றாங்க, மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க, போருக்கு போறாங்க, ஷஹீத் ஆயிடுறாங்க. இப்ப இந்த குழந்தைகளை யார் பாதுகாத்தா? அல்லாஹ் பாதுகாத்தா. இப்ப இவங்களுடைய கணக்குப்படி வயோதிகத்தில் இருக்கவங்க தான் மூத்தா போவாங்களா, வாலிபத்தில் இருக்கவங்க மூத்தா போறது இல்லையா? சொல்லுங்க, எத்தனையோ வாலிபர்கள் திருமணம் ஆனாங்க, மனைவி கர்ப்பத்தில் இருக்கிறாங்க, கர்ப்பமா இருந்தாங்க, அல்லது குழந்தை பெற்றாங்க, ஆக்சிடென்ட்ல மூத்தா போலையா, அல்லது நோய் நொடியில மூத்தா போலையா? இப்ப யார் இவங்களை பாதுகாக்கிறது? இவங்க மனைவியை யார் பாதுகாக்கிறது? இவங்களுடைய பிள்ளைகளை யார் பாதுகாக்கிறது? இப்ப நம்ம எல்லாம் பொதுவா இன்றைக்கு தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் சொன்னாலும், ருக்குவில போய் சுபஹான ரப்பியல் அஸீம் சொன்னாலும், சுஜூதுல போய் சுபஹான ரப்பியல் ஆலான்னு சொன்னாலும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் ஏதோ ஒரு வகையில குஃபுர் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏதோ ஒரு வகையில குஃபுர், சின்ன குஃபுர், நான் தானே செய்யறேன், யார் பாதுகாப்பா, நான் இல்லைன்னா என்ன ஆகும்? சோ இதெல்லாம் ஒரு விதமான குஃபுர், இறை நிராகரிப்பு. நாம் அல்லாஹுதான் ரப்பு என்பதை முழுமையாக நம்பி இருப்போமேயானால், அல்லாஹுதான் ரப்பு என்பதை முழுமையாக நம்பி இருப்போமேயானால், வாழ வைக்கக்கூடியவனும் அல்லாஹுதான், மரணத்தை கொடுப்பவனும் அல்லாஹுதான், வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்பவனும் அல்லாஹுதான் என்பதில் உறுதியா இருப்போமேயானால், இந்த மாதிரி எண்ணங்கள் சந்தேகங்கள்லாம் வரவே கூடாது, வரவே கூடாது. அப்ப என்ன செய்யறாங்க, திருமணம் அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணுமா, அவரு 50 வயசு 60 வயசுல உள்ளவர், யாருக்கு வந்து ஹயது நின்று குழந்தையும் பெக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடறாங்களே, அவங்கள வேணா நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. யார் திணிக்கிறா? இப்ப சமுதாயம் திணிக்குது. நம்ம என்ன கேட்கிறோம், இந்த மாதிரி திணிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அவருடைய விருப்பத்துக்கு மீறி இதை தான் நீங்க செய்யணும்னு திணிக்கிறதுக்கு நிர்பந்திக்கிறதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? புரியுதுங்களா இல்லையா? அந்த அல் அயாமா, கணவன் இல்லாத ஆண்கள், சாரி கணவன் இல்லாத பெண்கள், மனைவி இல்லாத அவங்களுக்கு மனம் முடித்து வையுங்கள் சொல்லிட்டு. அதுக்கு எந்த வயசு வித்தியாசத்தை அல்லாஹ்வும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லல. அப்ப பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்கின்ற வரை அவர்களுக்கு உடல் ரீதியான ஆசை இருக்கும் என்பது அல்லாஹ் படைத்த நியதி இது. புரியுதுங்களா? அந்த நியதிய மறுக்கிறதும் அந்த நியதிய வந்து அவர்கள் செயல்படுத்த விடாம தடுப்பது என்பது இது ஒரு அநியாயம், பிறருடைய உரிமையில அத்துமீறல். இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன பேக் வச்சிருக்கணுங்கிறத முடிவு செய்யறது நீங்களா? யாருமா? உங்களுக்கு பிடிச்ச நிறம் அதை யாரும் முடிவு செய்வாங்க? நீங்க தானே முடிவு செய்வீங்க. நம்ம நீங்க சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு வகையான சாப்பாடு தான் பிடிக்குது, இன்னொரு வகையான சாப்பாடை செஞ்சுக்கிட்டு நீ சாப்பிடுனா முடியுமா? தொண்டையில் இறங்குமா? இப்ப எனக்கு பிடிக்காதுலப்பா, என்ன விட்டுருப்பா அப்படின்னா நம்ம கேட்கணுமா இல்லையா? இல்ல, இதை தான் நீ சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான உணவு இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு இதை நீ சாப்பிடாத, இதை சாப்பிடுன்னா எப்படி சாப்பிட முடியும்? ஒரு சாதாரண ஒரு விஷயத்திலேயே நமக்கு பிடிக்காத ஒன்றை நம் மீது திணிக்கப்பட்டால் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டு இருக்கும் பொழுது, வாழ்நாளெல்லாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு, அந்நியோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு, பிடிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து தலையில திணிச்சாலோ அல்லது பிடிக்காத ஒரு பெண்ணை கொண்டு வந்து தலையில திணிச்சாலோ இதை எப்படி வாழ முடியும்? அதனாலதான் மார்க்கம் இதுக்கு முறையான அனுமதி கொடுத்திருக்குது, அதற்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ரைட்ஸ் ரெண்டு பேருக்குமே சமமா கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்ணுக்கு வந்து ஒரு வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரைட்ஸ் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அந்த ரைட்ஸ் பெண்ணுக்கு வந்து என்ன, அவங்களால வெளியே போக முடியாது, ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியாது, விசாரிக்க முடியாது, அதனால பெண்ணுடைய வழி தேர்ந்தெடுப்பார். ஆனா பெண்ணுடைய வழி தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம பின்னாடி படிப்போம், தன்னுடைய விலாயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புக்கு கீழே உள்ள மகளோ அல்லது சகோதரியோ அல்லது தன்னுடைய தாயோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அந்த விஷயங்களை சொல்லி அவர் ஆலோசனை கேட்கின்ற நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை விட்டு அவர் விலகிடும், திணிக்க கூடாது. எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நீ இவனை தான் கட்டணும், உனக்கு கல்யாணம்னா இவனோட தான் கல்யாணம், இல்லைன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி பெண்கள் மேல வலியுறுத்துறதுக்கும் வற்புறுத்துறதுக்கும் நிர்பந்திக்கிறதுக்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெண் வர்றாங்க, புகாரியுடைய அறிவிப்பு, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் முடிச்சு வச்சாரு, அவருடைய தம்பி பிள்ளைய எனக்கு பிடிக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே, உன்னுடைய தந்தை செஞ்சதை நீ பொறுஞ்சிக்கொள்ள அப்படிங்கிறாங்க முதல்ல சொல்றாங்க. ஆனா அந்த பெண் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இல்ல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய மன விருப்பம் இல்லைங்கிறாங்க. அப்ப கல்யாணமே நடந்துருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த கல்யாணமே சேராதுன்றாங்க. காலையில கல்யாணம் நடக்குது, மத்தியானத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண்ணு முறையிடுறாங்க. அப்ப முறையிடும் போது காலையில நடந்தது கல்யாணமே இல்லைன்னு ரசூல்லா ரத்தே பண்ண கேன்சலே பண்ணிடுறாங்க, அது நிக்காகவே சேராதுன்னு சொல்லிட்டு. இப்ப எப்ப உன்னுடைய பொறுப்பாளர் வலி உன்னுடைய விருப்பத்தை மீறி திருமணம் செஞ்சு வைத்தானோ அவன் இனி உன்னுடைய பொறுப்பாளராக இருப்பதற்கே தகுதியற்றவனாயிருந்தான். எனவே நீயே உனக்கு விருப்பமானவரையே கல்யாணம் பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லி தேர்வு செய்யற உரிமையவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்துறாங்க? அந்த அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்துறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கிறோம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் எந்த வயசுல இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மனம் முடித்து கொடுப்பது இது யார் மேல கடமையா இருக்கு? சமுதாயத்தின் மேல கடமையா இருக்கு. அந்த சமுதாயத்துல அவங்களுக்கு யார் நெருக்கமா இருக்காங்களோ, குளோஸா இருக்காங்களோ, யார் நெருக்கமா இருக்கிறவங்க, உறவுகள், புரியுதுங்களா, அந்த உறவுகள் அவங்களுக்கு பொறுப்பாளராக இருப்பாங்க. பிள்ளைகளாக இருந்தா தாய் தந்தை, தாய் தந்தையாக இருந்தா பிள்ளைகள், புரியுதுங்களா? இப்ப எப்படி பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை தன்னுடைய மனைவியையும் அனஸையும் விட்டுட்டு போயிட்டாரு, போனவரும் தூரத்தில் போய் இறந்து போயிட்டாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசு, அவங்களுடைய அம்மாவை வந்து அபு தல்ஹா பெண் பேசி வராரு. அப்ப யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தன்னுடைய தாயை நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பொறுப்பு. இது இந்த பொறுப்பை நாம் செய்யவில்லை என்றால் நாம் குற்றவாளியாக ஆகும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் குறித்து பல ஹதீஸுகளில் நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக சஹீஹுல் புகாரியுடைய பிரபலமான ஒரு அறிவிப்பு, சரியா, சஹீஹுல் புகாரியில் 5066, சஹீ முஸ்லீமில் 1400 ஹதீஸ். யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததாஅ மின்குமுல் பாஅத, உங்களில் யாருக்கு உடல் ரீதியான ஆண்மை வலிமை இருக்குமோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு, ஏனென்றால் அது, அகல்லு லில் பஸரி, பார்வையை தாழ்த்திவிடும், பார்வையை தாழ்த்திவிடும். அதாவது தனக்கு ஹலால் இல்லாத பெண்களை பார்த்து இச்சைப்படுவதிலிருந்து பார்வையை அது தாழ்த்திவிடும். அதாவது பார்க்கும் பொழுது அந்த அந்நிய பெண்களை பார்த்து இச்சைப்படாமல் இருப்பதற்கு அந்த திருமணம் அவருக்கு உதவியாக இருக்கும். அஹ்சனு லில் ஃபர்ஜி, மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப தவறான ஒரு வழியில போய் தன்னுடைய ஆசையை தீர்த்து விடாமல் இருப்பதற்கு அவருக்கு துணையாக இருக்கும். வமன் லம் யஸ்தத்யா, யாருக்கு உடல் ரீதியான வலிமை இருந்தும் பொருள் ரீதியான சக்தி இல்லையோ, உடல்ல தாக்கத்து இருக்கு ஆனா திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான பொருளாதார வசதி இல்லை, ஏன்னா கல்யாணம் பண்ணா என்ன செய்யணும், மகர் கொடுக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், வீடு கொடுக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், தினைக்கு சாப்பாடு போடணுமா இல்லையா, இது செய்யறதுக்கு காசு வேணுமா இல்லையா, குறைஞ்சது 3 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காவது காசு பணம் இருக்கணும். கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு உள்ள என்ன வேணும், ஒரு ஒதுங்குமிடமாவது வேணும். கீழக்கற மாதிரி இருந்தா பிரச்சனையே கிடையாது, என்னமா கீழக்கற, அதெல்லாம் பட்டம் காயல் பட்டின மாதிரி இருந்தா என்ன சொல்றீங்க, பிரச்சனையே கிடையாது. அங்க என்ன, கல்யாணம் பண்ற மாப்பிள்ள ஜாலி, என்ன பொண்ணு வீட்டில் வீடு கொடுத்துருவாங்க, பொண்ணு வீட்டில் கார் கொடுத்துருவாங்க, அப்புறம் பொண்ணு வீட்டிலேயே கப்பலுக்கு ஏற்றி விட்டுருவாங்க, வெளிநாட்டுக்கு அவங்களே சம்பாதிக்கிறதுக்கு ஏற்றி விட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்களே காசு கொடுத்து பிஸ்னஸில் சேர்த்து விடுவாங்க. அப்புறம் என்ன இருக்கு, பொண்ணு வந்து அம்மா வீட்டிலே இருந்துக்கும், இவர் மாப்பிள்ளை வந்து போயிட்டு வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏமா புரியுதா இல்லையா, உலகத்திலேயேமா, உலகத்திலேயே உலகத்திலேயே கேவலமான பிச்சை, எப்படி கேவலமான மிக மட்ட ரகமான பிச்சை இருக்குன்னு சொன்னா பெண்ணு வீட்டில் கேட்கறது, உலகத்தில் மிக கேவலமான பட்டு கேவலமான பிச்சை கேட்கறது இருக்குன்னு சொன்னா அது தான் மனம் முடிக்கிற பெண்ணுடைய வீட்டில் எதிர்பார்க்கறது. அது வந்து வாயால் கேட்டாலும் சரி, எதிர்பார்ப்பா கேட்டாலும் சரி, சுத்தி வளைச்சி கேட்டாலும் சரி, எப்படி உதாரணமா, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் சும்மாவா விட்டோம், எப்படி எங்க பொண்ணுக்கு நாங்கள் அது கொடுத்தோம் இது கொடுத்தோம். இது வந்து கீழக்கரை இல்லாத மற்ற ஊர்கள் இந்த வரதட்சணை வாங்குறாங்கல்ல, பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க ஆனால் சும்மா கூட்டு வர மாட்டாங்க. எப்படி நாங்கள் எங்கள் பொண்ணை கட்டி வைக்கும்போது நாங்கள் 100 பொண்ணு போட்டோம், நீங்கள் என்ன சும்மாவா, எங்களை விட எவ்வளோ பணக்காரங்க, நீங்கள் என்ன 200 பொண்ணு போடாமையா பேர போடுவாங்க, கேவலமாக இல்லைம்மா, அது மோசமாக இருக்குமா, காஃபீர்கள் மாதிரி ஆயிட்டாங்க, புரியுதா இல்லையா. இதில் என்ன இன்னும் அடுத்த கொடுமை என்னன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணும்போது வாங்குறது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு தலை பிரசவம் வந்து யாரை தான் பார்க்கணுமா, அம்மா வீட்டில் தான் அவங்க செலவில் பார்க்கணுமா. நான் என்ன சொன்னேன், சரி அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிச்சுப்பாங்க, மாமியாராக இருந்தால் கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு, வீட்டுக்கு போகிறது தப்பா இல்லையாங்கிறது நம்ம ரெண்டாவது பேசுவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அம்மா கொஞ்சம் அரவணைச்சுப்பாங்க, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுவே செலவு யார் பண்ணுறது, செலவு யார் பண்ணுறது, என்னமா அம்மா வீட்டில் தான் செலவு பண்ணு எதிர்பார்க்கறது இருக்குதா இல்லையா. அந்த மாதிரி ஆளுகள் இருந்து உடனே தலாக் வாங்கிடணும். அவனை உனக்கு உலகத்தில் கல்யாணமே பண்ணக்கூடாது, அவனுக்கு வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிடணும், இவனுக்கு இனிமேல் திருமணம் செய்து வைக்காதீர்கள், இவன் தன்னுடைய பிள்ளை பிரசவத்திற்குரிய செலவை தன்னுடைய மாமியார் வீட்டில் கேட்கிறான், இனிமே இவனுக்கு பொண்ணே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் பெரிய 6 அடிக்கு 6 அடிக்கு அவன் போட்டோவை ஒட்டி பேனர் போட்டுடணும், இவனுலாம் கையால் ஆகாதவனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டா அடுத்து பயம் வருமா வராதா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தான் செலவு பண்ணுமா. அப்புறமா கத்தனா செலவுக்கு பொம்பளை புள்ள பிறந்தா நகை போடணும், ஆம்பளை புள்ள பிறந்தா கத்தனா போடணும், எல்லாம் கடைசியில் எல்லாம் முடிச்சு 40 முடிச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த இந்த டயத்தில் அந்த பொண்ணுக்கு உண்டான சாப்பாடு செலவு கூட கொடுக்க மாட்டேங்கிறானோ. எவ்வளோ கேவலமான ஒன்று பார்த்தீங்களா, எவ்வளோ மட்டரகமாயிட்டானோ பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு பெண்களுக்கு புரிய மாட்டேது. என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்கள்லாம், வேற வழி இல்லை, நம்மளை கட்டி கொடுக்கறதா இருந்தால் இப்படி இருந்தால் தான் நம்மளை கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்களும் ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நிர்பந்தங்களை ஏற்றுக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு எல்லாத்துக்கும் என்னம்மா? ஈமானிய பலவீனம். என்ன ஈமானிய பலவீனம்? நான் பார்த்துருக்கிறேன், இந்த காலத்தில் வரதட்சணை கொடுக்கலன்னா எப்படி தன்னுடைய பொம்பளை பிள்ளைய கல்யாணம் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அப்படியே ஆகிட்டான். என் பிள்ளைய வரதட்சணை இல்லாமல் ஹலாலாக திருமணம் முடிக்கிறவங்க வந்தால் நான் கட்டி கொடுப்பேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு இருக்கவங்களுக்கு அதே போல் அல்லாஹ். நீ எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்பிக்கை வைக்கிறியோ அதே போல் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். நீங்கள் என்ன செய்ய, இந்த காலத்தில் ஏதாச்சும் கொடுத்தாதானே அலிம்சா நம்மளை வந்து கரை சேர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் விதியில் அல்லாஹ் எழுதுறான். நீ போ, நீ என்னத்தை படித்தாலும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஹலாலான ஒருத்தர் வந்து எனக்கு செலவு பண்ணி என்னை கூட்டிட்டு போற ஒருத்தர் வந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அதே போல அல்லாஹு தல கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனா நமக்கு என்ன, ஒண்ணு அவசரம், ஒண்ணு ரெண்டாவது அவநம்பிக்கை. இந்த ரெண்டுமே இன்று மக்களை வழி தவற வைத்திருக்கிறது. புரியுதா இல்லையா? அப்ப பொருளாதாரம், திருமணம் முடிக்கிறதுக்கு உடல் ரீதியான தாக்கத்து இருந்தாலும் அதோட சேர்த்து என்ன வேணும், பொருளாதார தாக்கத்து வேணும். அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு இல்லை என்றால் ஆண்களுக்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கீழகரில் போய் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஏமா, காயல் பண்ணத்தில் போய் கல்யாணம் பண்ணிங்க, அவங்களே காசு கொடுத்துருவாங்க, அவங்களே கப்பலுக்கு ஏற்றி விட்டுருவாங்க, அவங்களே வீடு கட்டி கொடுத்துருவாங்க அப்படியா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க, நோன்பு வச்சுக்கடா பாருங்க, பிச்சை எடுக்கிறத விட நோன்பு வைத்து தன்னுடைய அந்த இச்சையை குறைத்து இச்சையினுடைய தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் வழிகாட்டினாங்களே தவிர, பெண்ணிடத்தில் போய் பிச்சை கேளு, பெண்ணுடைய வீட்டார்ட்ட போய் பிச்சை கேளுன்னு சொல்லி ஒரு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் சுல்தானிடம் சொல்லவில்லை. ஒரு ஊரில் அப்படித்தான் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சரியான கோவம் வந்துருச்சு. நல்லா திட்டி விட்டான் வரதட்சணை வாங்கினவங்களை. என்ன, நீ வரதட்சணை வாங்கினதுக்கு நீ கை இல்லாத முடவனாக இருந்திருக்கலாம், கால் இல்லாத நொண்டியாக இருந்திருக்கலாம், கண்ணு தெரியாத குருடனாக இருந்திருக்கலாம், அப்படி இருந்தா உனக்கு வரதட்சணை நீ வாங்கலாம். ஏன்னா அவர் என்ன செய்வாரு, எங்க போய் சம்பாதிப்பாரு, வைப்பாரு, என்னமா கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் குருடு அந்த மாதிரி தான். இதை கேட்டு ஒருத்தர் வந்து ஓடி வந்தார் பயன் முடிச்சோடனே. அதுல நான் தெரியாம வந்து அந்த காலத்துல வந்து வரதட்சணை வாங்கிட்டேன், வரதட்சணைன்னு சொன்னா நான் காசா வாங்கல, ஆனா அந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது என் மாமனார்கிட்ட எங்க அத்தா வந்து கண்டிஷன் போட்டாரு, என் பையனை நீங்க கப்பலுக்கு ஏற்றி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் பிரான்ஸ் காரைக்கல், ஏன்னா நீங்கள் கப்பலுக்கு மட்டும் அங்கே ஏற்றி விட்ருங்க, அது மட்டும் கண்டிஷனாக போட்டார். அதே போல் என் மாமனார் செஞ்சுட்டார், இப்போ நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. அப்போ கொடுத்த காசுக்கு இப்போ என்ன வேல்யூவோ அந்த காசை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னவொடனே அதே போல் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். இவன் இந்த மாதிரி ஆளுங்க மானஸ்தன் இல்லையா, ரோஷம் உள்ளவங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கும் போதே அதன்படி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆசை உள்ளவங்க. அல்லாஹ் இவங்களுக்கு பறக்க செய்வான். புரியுதா இல்லையா? எப்போதுமேமா பிறருட்டேருந்து வாங்குறதுனால நமக்கு செல்வம் அதிகமாகுதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவனுடைய மனசும் திருப்தி ஆகாது, அவனுடைய வாழ்க்கையிலையும் திருப்தி இருக்காது, பறக்கத்து இருக்காது. நம்ம கொடுக்கறதுல அல்லாஹ் நமக்கு திருப்தியை வச்சிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையில யார் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை தான் செழிப்பா உயர்ந்துகிட்டே போவாங்க. சில பேர் எப்படின்னு சொன்னா எவ்வளவு முடியுமோ மற்றவங்கள்ட்ட இருந்து அப்புறதுக்கு பார்ப்பான். புரியுதா இல்லையா? எவ்வளவு முடியுமோ மற்றவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறது அப்புறதுன்னு சொன்னா சாதாரண மொழியில சொல்றேன். அதே நிலைமை தான் இன்றைக்கு இந்த பையனை பெத்த பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க. யார் வீட்டில், தான் மருமக வீட்டில் மாமனாரும் மாமியாரும் சரி பையனும் சரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலந்துருவோண்டா எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும். பாவம் கடைசியில் பெண்ணை பெற்றவங்க ஏண்டா இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளானோம் அப்படிங்கிற அளவுக்கு நொந்து நூலா போற அளவுக்கு ஆயிடுவாங்க. இதில் என்ன இன்றைக்கு வந்து ஒரு விசித்திரமான ஆச்சரியமான ஒன்றுன்னு சொன்னால், கடைசியில் இப்படிலாம் அதாபாயி வந்த ஒரு பெண்ணு அவளும் நாளைக்கு ஒரு பையனுக்கு தகப்ப தாயாகும்போது அதே தப்பாக அவளும் செய்கிறா பாருங்க. நம்ம தந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு அவளுக்கு இருந்தால் அவள் வாழ்க்கையை மாற்றிருக்கலாமா இல்லையா, லட்சியத்தை மாற்றிருக்கலாமா இல்லையா, சமுதாயத்தை மாற்றிருக்கலாமா இல்லையா, இல்லையே திரும்ப அவங்களும் அப்படியே ரொட்டீனில் தான் வருவான். அப்ப என்ன அங்க ஈமானிய பலவீனம், மார்க்க கல்வியின்மை, அதே போல மறுமையினுடைய நம்பிக்கையின்மை, அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய பயமின்மை, இது அவர்களை மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறுவதற்கும் இந்த சமூக அனாச்சாரங்களை, இந்த சமூக அதாவது தீமைகளை செய்வதற்கும் அவங்களுக்கு துணையாகிட்டே இருக்குது, அவங்கள அதில் இழுத்துக்கிட்டே இருக்கு. வாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூதாவுதுடைய அறிவிப்பு, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத, ஃபஇன்னி முகாஸிரும் பிக்கும் அல் உமம, நீங்கள் திருமணம் முடியுங்கள், அல் வதூத பாசமுள்ள பெண்ணை, அல் வலூத அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணை, ஃபஇன்னி நிச்சயமாக நான் முகாஸிருன் பெருமைப்படுவேன், பிக்கும் உங்கள் மூலமாக, அல் உமம மற்ற மக்களுக்கு முன்னால். இப்ப நாளைக்கு மறுமையில வரும்பொழுது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து எண்ணிக்கையில் அதிகமா இருப்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுடைய ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை கௌசர் தடாகத்திலே எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், அங்கே நீங்கள் குறைவாக வந்து என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் குறைவாக வந்து இழிவுபடுத்தி விடாதீர்கள், லா தஹ்கிரூனி பிக்கில்லத்திக்கும். புரியுதா? அப்ப ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான உடல் வலிமை ஆரோக்கியம் இருந்து எனக்கு ஒன்னு போதும், ரெண்டு போதும், இதுக்கு மேல வேணாம் என்று எந்த விதமான உடல் ரீதியான அந்த வலிகளோ ஆபத்துகள் இல்லாம இந்த பிளானிங் பண்ணுவாங்களோ அவங்க ஷரியத்துக்கு எதிரானவர்கள். புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த எச்சரிக்கையில அவங்க வந்துருவாங்க, என்னை நீங்கள் லா தஹ்கிரூனி, என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள், நீங்கள் குறைவாக வந்துன்னு சொல்லி. புரியுதா இல்லையா? அதாவது இதுவும் எந்த எதுல போய் சேரும்னு சொன்னா ஒரு வகையான ஷிர்க்ல சேரும். எந்த இந்த மாதிரி அதிகமா குழந்தை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவங்களை எப்படி வாழ வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து படிப்பு கொடுக்க முடியும், கல்வி கொடுக்க முடியும் என்று அந்த வறுமையை பயந்து யார் ஸ்டாப் பண்ணிப்பாங்களோ அவங்க எப்படின்னு சொன்னா உயிரா ஒரு குழந்தைய கொல்றதுக்கு சமமான ஒரு பாவத்துக்கு ஆளாவாங்க. நல்லா பாதுகாக்கணும். லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். புரியுதா இல்லையா? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வறுமையை பயந்து அந்த குழந்தையை கொல்றதும் அது பாவத்தால் பயங்கரமானது. அதுக்கு நெருக்கமான பாவம் தான் எது? குழந்தை பெறுவதற்குண்டான ஆற்றல் இருந்தும், அந்த உடல் வலிமை இருந்தும், அந்த கணவன் மனைவி சேர்க்கை இருந்தும், ஆனா குழந்தை தங்க விடாம தடுக்கிறது அல்லது தங்கின குழந்தைய வெளியாக்குறது இருக்குதே, அது எதுக்கு சமமானது? குழந்தைய கொள்வதற்கு சமமானது. அது ஒரு ஷிர்க்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று சொல்லும் பொழுதே எப்படி சொல்றாங்க, தஸவ்வஜு அல் வதூத, நேசிக்கக்கூடிய பெண்களை நீங்கள் மணம் முடியுங்கள். இப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிக்கிறாரு, சரி, ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து திருமணம் முடிக்கிறார். அப்ப திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்ணிடத்திலிருந்து அவர் எதை எதிர்பார்க்கணும்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணிடத்துல நேசத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ எதிர்பார்த்து கல்யாணம் பண்றாங்க, காசு பணம், அந்த பெண்ணுக்குண்டான பேக்ரவுண்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்டார், இந்த மாதிரி பொண்ணு இருக்கா, எப்படிங்க பொண்ணு வேணும், நல்ல பேக்ரவுண்ட் உள்ள பெண்ணாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன பக்கத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு வேணா இருக்குது, அது வேணா உங்களுக்கு எழுதி வைக்க சொல்லிடலாமாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி வேணுமா பொண்ணு, நல்ல பேக்ரவுண்ட் உள்ள பொண்ணாக வேணுமா? சரியா இல்லையா? ஏதாச்சும் ஃபுட்பால் கிரவுண்டு பக்கத்தில் குடிசை இருக்கும், என்ன அந்த குடிசையில் ஏதாச்சும் பொண்ணுங்க இருக்கும், அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் என்ன இருக்கும், பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், பெரிய சூப்பர் பேக்ரவுண்ட் இருக்கும், நீ கட்டிக்க பார்ப்போம்னு சொல்லி முட்டாளுங்க. அதே போல நம்மள்ட்ட வந்து பொண்ணு மாப்பிள்ள கேட்பாங்கல்ல, மாப்பிள்ள என்ன சம்பாதிக்கிறாருன்னு கேட்டார்னு வச்சுங்க, தொலைஞ்சா அதோட பொண்ணு விட்டுக்காரன். நீங்க மட்டும் என்ன சும்மாவா, உங்க அநியாயமும் அதிகமாகி போச்சு. எப்படி மாப்பிள்ளன்னு சொன்னா அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, மாப்பிள்ளனா என்ன சம்பாதிக்கிறாரு, அப்ப நீங்களும் காசுக்கு மாறிட்டீங்க, அவங்களும் காசுக்கு மாறி, ரெண்டு பேருமே காசுக்கு மாறிட்டீங்க. இப்ப யார குறை சொல்றது? நம்ம தொழுகிற மாப்பிள்ள, ஒழுக்கமான மாப்பிள்ள, தக்குவா உள்ள மாப்பிள்ள எல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கிறாரு. இப்ப பொம்பளை பிள்ளைங்களே அப்படி கேக்குதான், பொம்பளை பிள்ளைங்க என்ன சம்பாதிக்கிறாருன்னு விளக்கம் கேக்குதுங்களா, எங்க வேலை பாக்குறாருன்னு கேக்குதுங்களா, இவ்வளவுலாம் இருக்கும் பொழுது அப்ப ரெண்டு பக்கமே வரம்பு மீறதுல ஆகி போயிடுச்சு. மார்க்கம் என்பதும் அதாவது இவரை கட்டிக்கிட்டா இவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, கண்ணியமான வாழ்க்கைய, ஒரு நேசமான வாழ்க்கைய கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி அந்த விசாரிப்பு அந்த தேடல்லாம் கிடையாது. என்ன சம்பாதிக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்காரா, துபாயில் இருக்காரா, அமெரிக்காவில் இருக்காரா, சவுதியில் இருக்காரா, சிங்கப்பூர்ல இருக்காரா, முடிஞ்சு போச்சு. சாவு நீ காசு தானே கேட்ட, அந்த காசுலேயே சாவு, அந்த காசையே அல்லாஹ் அதான் பாக்கி விட்டுருவோம். பையன் எப்படி அத்தா அம்மாவோட அன்பா இருப்பானா, கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட நெருக்கமா நேசமா இருப்பானா, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்மோடைய அந்த அவரு நேசமா இருப்பாரு, பிரியமா இருப்பாரு, அண்டை வீட்டார்களோட எப்படி பழகிறாரு, நண்பர்களோட எப்படி பழகிறாரு, அதை பத்திலாம் கேட்கறது கிடையாது. காசு இருக்கா, பணம் இருக்கா, என்ன சம்பாதிக்கிறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. குவாலிட்டி அல்லாஹ்வுத்தால அதே போல எழுதிடும். இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி அவர்களுக்குள்ளார அந்நியோன்யமான நெருக்கமான அன்பு தேடல் இல்லைன்னு சொன்னா அது என்னங்க வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் ராத்திரியில ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமா அங்க வாழ்க்கை சொல்லுங்க. இன்னைக்கு அப்படித்தான் ஆகிக்கிட்டாங்க மக்கள். அதுக்கு பிறகு கணவனுக்கும் மனைவி மேல ஈடுபாடு கிடையாது, மனைவிக்கு கணவன் மேல ஈடுபாடு கிடையாது. ரெண்டு பேருடைய கல்பு ரெண்டு திசையில இருக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு பிரியம் பாசத்துல இருந்தாங்க. சண்டை தான் வந்துச்சு, கோச்சுக்கிட்டாங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சுக்கிட்டு மேல பரணியில போய் உட்காந்துக்கிட்டாங்க. பாருங்க ரசூல்லா நிலைமையே அப்படி ஆயிப்போச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றது, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சுக்கிட்டு எங்க போயிட்டாங்க, உங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் எங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க, வீட்டுல பரணியில போய் உட்காந்துக்கிட்டாங்க. என்ன நம்ம கூட இருந்தா என்ன நடந்திருக்கும், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க பாருங்க, நம்ம வீடா இருந்தா என்ன நடந்திருக்கோம், எப்பா இவன் போனானா, நிம்மதியப்பா போய் கதவை சாத்திட்டு வா முதல்ல, ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. கை கழுவி தண்ணி தெளிச்ச மாதிரி இன்னைக்கு ஆக்கிடுறாங்க. புருஷன் போயிட்டானா, எப்பா இவன் போனானா, முடிஞ்சிடா கதை அப்படிங்கிற மாதிரி. அஸ்தக்ஃபிர்ல்லாஹ் அலீம். இங்க பாருங்க ஆயிஷா ரதியல்லாஹுன்னா, ஓ ஒன்னு உட்காந்துட்டாங்க அழுதுகிட்டு, இந்த மாதிரி என் புருஷன் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஆயிஷா ரதியல்லாஹுடைய புருஷன் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாருன்னு சொல்லிட்டு காலையில பகல் முடிஞ்சிருச்சு, ராத்திரி முடிஞ்சிருச்சு, ஒரு நாள் ஆச்சு, அப்புறம் அடுத்த நாளும் முடிஞ்சிருச்சு, ராத்திரி முடிஞ்சிருச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. இப்படி உட்காந்து எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எதை நாளுகளை ஒன்று ரெண்டு, ஏன்னா ரசூலா ஒரு மாசம்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, உட்காந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு என்றாங்க. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29வது நாள் கீழே இறங்கி வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29வது நாள் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்ப பாருங்க ஆயிஷா, இதான் நம்முடைய அம்மா, இதான் மார்க் கல்வி, ஃபிக்ஹ் மார்க் ஞானம் உள்ள ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, ஏன்னா இவங்க எப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விரலை விட்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கங்கிற சந்தோஷமும் இருக்குது, ஆனா அதே நேரத்தில் என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்களே, 29 நாள்ல வந்துட்டீங்களே, எப்படி, ஏன்னா ஒரு மாசம் நீங்க சத்தியம் பண்ணீங்க, ஆனா நீங்க வந்தது பாருங்க. ரசூல்லா சத்தியம் பண்ண அந்த சத்தியத்தை முழுமையாக்கணும், அதுல குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன கேக்குறாங்க, ரசூல்லாட்ட விளக்கம் கேக்குறாங்க. நீங்க ஒரு மாசம் சொன்னீங்க, ஆனா வந்தது எத்தனை நாளில, 29 நாள்ல வந்துட்டீங்களே யா ரசூலல்லா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா மாசம் 29ங்கிறாங்க. ஏன்னா எந்த மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டு போனாங்களோ அந்த மாசம் 29ல முடிஞ்சிருச்சு, பிறை 29ல முடிஞ்சிருச்சு. அதனால 29 நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய மாசத்திலிருந்து 14 நாள், அடுத்த மாசத்துல 15 நாள், 29 நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. புரியுதா இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸவ்வஜு அல் வதூத, நேசமுள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுங்கள், நேசிக்கக்கூடிய பெண்ணை. அல் வலூத, குழந்தை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணை. அப்ப எந்த பெண்ணு இனிமேலுக்கு எனக்கு குழந்தை வேணான்னு தடுக்கிறாங்களோ அவங்க வந்து திருமணம் முடிப்பதற்கு, அதாவது திருமணத்தில் வைப்பதற்கே தகுதி இல்லாதவங்க. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவர் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, போதும் நம்ம ஒரு குழந்தை பெற்றது போதும், இதை வளர்த்தா போதும், ரெண்டு குழந்தை பெற்றா போதும், இது வளர்த்தா போதும், இனிமே வந்து வேணாம். இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, அதுவும் குறிப்பாக வந்து இந்த உலக மோகம் அதிகமாக உள்ள, அதே போல வந்து தன்னை வந்து ரொம்பவும் எப்போதும் மிடுக்காக வச்சிருக்கணும், அந்த மாதிரி தன்னுடைய இளமை போயிடக்கூடாது அப்படின்னு விரும்புகிற அந்த பெண்கள் இருக்காங்களே, எந்த அளவுக்கு மோசமாயிருவாங்கன்னு சொன்னால், குழந்தைக்கு பால் கூட கொடுக்க மாட்டாங்க. பால் கொடுக்கறதுனால சீக்கிரம் வயோதிகம் வந்த மாதிரி தெரிஞ்சிருங்கிறதுக்காக வேண்டியே அவங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதே போல ஒரு குழந்தையோடு அவங்க நிறுத்திப்பாங்க. காரணம் வந்து அடுத்தடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தனக்கு வயோதிகம் மாதிரி தெரிஞ்சிருமேனு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி அவங்க தடுத்துக்கொள்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இஸ்லாமுக்கு ஷரியத்துக்கு முரணான ஒரு செயல். ஒரு பெண்ணால பிசிக்கலா சமாளிக்க முடியல, புரியுதுங்களா, அடுத்து குழந்தை பெற்றா உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி இருக்குமே ஆனால் மட்டும்தான் குழந்தையை தள்ளி போடுறதுக்கு அனுமதி இருக்குதே தவிர, அப்படி இல்லாம வீணான காரணங்களை சொல்லி தள்ளி போடுறதுக்கு அனுமதி கிடையாது. தஸவ்வஜு அல்வதூத் அல்வலூத ஃபஇன்னி முகாசிரும் பிக்கும் அல்உமம, நான் உங்கள் மூலமாக நாளை மக்களிடத்திலே பெருமையாக பேசுவேன். இஜ்மா குரான் ஹதீஸ்ல வந்திருக்கிற மாதிரியே இஸ்லாமிய உம்மத்தும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சஹாபாக்கள் தாபியின்கள் எல்லாருமே. அடுத்ததாக அல் ஹிக்மத்து ஃபி மஷ்ரூஇயத்தின் நிக்காஹ், திருமணம் மார்க்கம் முறைப்படுத்திய ஒன்று. ஏன் திருமணத்தை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, சட்டமாக்கி இருக்கிறது, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன, ஞானங்கள் தத்துவங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இஃபாவுல் ஃபுரூஜ், இஃபாவுல் ஃபுரூஜ், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதன் மூலமாக அவர்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இருக்கிறது. திருமணத்தின் காரணமாக ஆண் பெண் இருவருக்கும் அவர்களுடைய கற்பொழுக்கத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய அந்த இயற்கையான ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வடிகால் தேவை, புரியுதுங்களா. அந்த ஆசையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த திருமணத்தை நமக்கு அனுமதித்திருக்கிறான். அப்ப திருமணத்தினுடைய நோக்கங்கள்ல, திருமணத்தினுடைய தத்துவங்கள்ல மிக முக்கியமான முதலாவது தத்துவம் என்ன, அதன் மூலமாக நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வது. முந்தி சொல்லப்பட்ட புகாரியுடைய ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவா சொல்றாங்க, நீங்க திருமணம் முடியுங்கள், அதனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளலாம், உங்களுடைய கற்பை நீங்கள் மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது பாருங்க, ஹுசூலு சக்னி வல் உன்சி பைன ஜௌஜைன் வ ஹுசூலு ராஹத்தி வல் இஸ்திக்ரார், திருமணம் ஆனதற்கு பிறகு கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய மன நிம்மதி, மனசுல ராஹத்து, அந்த சந்தோஷம், மன ஓர்மை. அப்ப ஒரு பெண்ணு எவ்வளவுதான் செல்வத்தில் இருந்தாலும், படிப்புல இருந்தாலும், அழகுல இருந்தாலும், அதே போல ஒரு ஆண் எவ்வளவுதான் அவர் அழகுல, செல்வத்துல, படிப்புல, ஒழுக்கத்துல, அதே போல ஆன்மீகத்துல, இந்த ரெண்டு பேரும் எவ்வளவுதான் அவங்க ஒரு நிலையை எட்டி இருந்தாலும் சரி, அந்த ஆண் பெண் இருவருக்கும் அவர்களுடைய மனதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான இச்சை கலந்த அந்த ஒரு ஆசை, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. அதன் மூலமாகத்தான் இருவருக்கும் இடையில ஒரு மனசுக்கு ராஹத்து, ஒரு விதமான இஸ்திக்ரார். அதாவது எப்படின்னு சொன்னா, ஒரு அந்த மனசு இருக்குதே ஒரு விதமான தடுமாற்றத்தில் இருக்கும், ஒரு அன்பேலன்ஸா இருக்கும். அந்த திருமணத்தின் மூலமாக அந்த பேலன்ஸ் என்பது அவர்களுக்கு ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா சூரா ரூம் 21வது வசனத்திலே கூறுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் கலக லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனகும் மவத்தத்தன் வரஹ்மா, அவனுடைய அத்தாட்சிகள் ஒன்றாகும், அவன் உங்களை உங்களுக்காக உங்களிலிருந்து ஜோடிகளை படைத்தான், லிதஸ்குனூ இலைஹா, அந்த உங்கள் ஜோடிகளிடத்திலே நீங்கள் மன அமைதியை அடைவதற்காகவும், வஜஅல பைனகும் உங்களுக்கு மத்தியிலே மவத்தத்தன் வரஹ்மா, அன்பையும் கருணையும் அவன் ஏற்படுத்தினான். அப்ப கணவனுக்கு மனைவியின் மூலமாக சுக்கூன், மனைவிக்கு கணவன் மூலமாக சுக்கூனு, அதே போல இருவருக்கும் ஒருவர் மற்றவர் மூலமாக அன்பும் கருணையும் ஏற்படுகிறது. மூன்றாவதாக ஹிஃப்துல் அன்சாபி வ தராபுதுல் கராபத்தி வல் அர்ஹாமி பஅதுஹா பிபஅதின், பரம்பரையை பாதுகாப்பது, வம்சாவழியை பாதுகாப்பது. இப்ப திருமணம்ங்கிற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, யாரும் யாரோட சேர்ந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா கடைசியில வம்சம் இருக்குமா, இருக்காது. யாருடைய மகன் சொல்ல முடியுமா? இப்ப அமெரிக்கா, பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் இல்லாமலேயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. அதனால அங்க வந்து அத்தா பேர் போட மாட்டாங்க, யார் பேர் போடுவாங்க, அம்மா பேரை போட்டுப்பாங்க, அல்லது வந்து யார் பேரும் போட்டிருக்காது, வெறும் ஒரு பேர் மட்டும் இருக்கும். அப்ப இப்படி இருந்தா யார் யாருடைய பிள்ளைன்னு தெரியலன்னு சொன்னா கடைசியில் அந்த வம்சங்கிறது பரம்பரைங்கிறதே இல்லாம போயிடும். அல்லாஹு தஆலா மனிதர்களை குடும்பங்களாகவும் வம்சங்களாகவும் தான் ஆக்கி இருக்கிறான். யா யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில. மக்களே, நாம் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தும் நாமே உங்களை பல இனங்களாகவும் பல கோத்திரங்களாகவும் அமைத்திருக்கிறோம். புரியுதுங்களா? அதே போல உறவுகள், இரத்த உறவு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது. இப்ப அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய கணவன் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கணவன் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தையை யார் பராமரிப்பா? அதனாலதான் மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய பராமரிக்க பொறுப்பு எல்லாமே யாருதான் சேரும்? குழந்தையை பெற்றுக்கிட்ட தாயை தான் சேரும். திருமணம் இல்லாம குழந்தை பெற்றதுனால ஆண் என்ன செஞ்சிருவான்? விட்டுட்டு அவன் போயிடுவான். குழந்தை பெற்றதுக்கு பிறகு அவன் விட்டுட்டு அவன் போயிடுவான். இப்ப கை குழந்தையோட இருக்கும்போது இன்னொரு ஆண் வந்து பராமரிப்பானா? சொல்லுங்க பாக்கலாம். புரியல உங்களுக்கு? இப்ப அந்த பெண்ணுடைய உறவுகள் வந்து பராமரிப்பாங்களா? நீ யார்ட்டையோ போயிட்டு வந்து பெற்ற குழந்தைய நாங்க எதுக்கு பராமரிக்கணும்? சரி, அந்த ஆணுடைய உறவுகள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து உரிமை கூறுவாங்களா? ஏன் திருமணமே இல்லாம பெற்றுக்கிட்ட குழந்தைக்கு யார் உரிமை கூறுவான்? அதனாலதான் அமெரிக்கா, யூரோப்பு, பிரான்ஸ் இந்த மேலை நாடுகள் என்னன்னு சொன்னா பெண்ணு தான் பராமரிப்பாங்க. பெண்ணு வேலைக்கு போறவங்களா இருந்தாங்க வச்சுங்க, முடியாதவங்களா இருந்தா வச்சுங்க, நேரா கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்துட்டு போயிட்டாரு பாவ பாட்டுக்கும். அதனால அந்த ஊர்ல சர்ச்சு குழந்தைகள் எக்கச்சக்கம் ஏராளம். இங்க நம்ம ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொட்டில் குழந்தைன்னு சொன்னாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? இதெல்லாம் பெரிய ஆபத்தான ஒன்று. இப்ப இதெல்லாம் இப்ப தடுப்பதற்காகவும் இந்த மாதிரியான சமூக அவலங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை வரைமுறையாக்கி இருக்கின்றான். அடுத்து நான்காவதாக, மனித சந்ததிகள் தொடர்ச்சியாக இந்த பூமியில் வாழ வேண்டும், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாகுதோ, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைகள் எவ்வளவு அதிகமாகுதோ, அதன் மூலமாக காஃபிர்களுக்கு அந்த கோபம் வரும். நம்முடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதன் மூலமாக காஃபிர்களுக்கு அந்த ரோஷம் கோபம் வரும். அதுவும் ஒரு நோக்கம். அதே போல அல்லாஹ்வுடைய தீனை நம்ம அதிகமா உலகத்துல பரப்ப முடியும். புரியுதுங்களா? எங்க உஸ்தாத் அந்த காலத்துல சொன்னார், அவர் சொன்னதை மட்டும் மக்கள் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இந்த பிஜேபி காரெல்லாம் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் என்ன, முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தரும் நாலு கல்யாணம் செஞ்சு 40 பெத்தாங்கன்னு வச்சுக்கங்க. முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தரும் நாலு நிக்காக செஞ்சு 40 பெத்தாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாமா? 10 நம்ம மெஜாரிட்டி ஆயிடும். 10 என்ன சொல்றீங்க? என்னம்மா என்னம்மா சொல்றீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. நம்ம மெஜாரிட்டி ஆயிடும். நம்ம செலக்ட் பண்றவர் தான் பிரைம் மினிஸ்டர், நம்ம செலக்ட் பண்றவர் தான் சீஃப் மினிஸ்டர். இப்ப என்ன செஞ்சாங்க முஸ்லிம்கள்? ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு என் கணவன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறீங்க. அப்ப என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு. அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் வந்து சாத்து சாத்துன்னு சாத்துவான், வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் நாலு நிக்காக பண்ணி 40 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு மனைவிக்கு 10 பிள்ளை பண்ணி 40 பிள்ளை, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவுதான், மெட்ராஸே முஸ்லீம் முசல்மான் ஆட்சி தான்ப்பா. மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் முஸ்லீமாப்பா, அதை தொப்பி போட்டு புர்கா போட்டு சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நாளில இந்தியா வந்து சவுதி அரேபியாவை போயிடும். கொஞ்ச நாளில என்னம்மா சொல்றீங்க? அவன் என்ன சொன்னா பிஜேபி காரன், நல்லா கவனிங்க, இந்தியா சுதந்திரமாகும் போது நம்ம 13% இருந்தோமா, சரியா? இப்ப வந்து அவன் கணக்கு சொல்றது 28% நம்ம வந்திருக்கிறோமா. அவன் வந்து இந்தியா சுதந்திரமாகும் போது இவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தானா? இப்ப குறைஞ்சிருக்கான அவன். அப்ப நாங்க குறைஞ்சிக்கிட்டு போறோம், நீங்க கூடிக்கிட்டு போறீங்க. அப்ப இப்படியே விட்டா அவன் சொன்ன கணக்குப்படி 70 இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க மைனாரிட்டியா போயிடுவோம். அதனாலதான் அவங்களுடைய பயதால ஒரு பயதா என்னன்னு சொன்னா, 2 ஒரு தடவை கலவரம் உண்டு பண்ணி முஸ்லிம்கள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொலை செய்யணும்னு சொல்லி. இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பயிலால உள்ள சட்டத்துல ஒண்ணு. புரியுதுங்களா? வகுப்பு கலவரம் உண்டு பண்ணி அதன் மூலமாக முஸ்லிம்களை கொல்லணும்னு சொல்லி, அதுலேயும் குறிப்பா வாலிபர்களை கொல்லணும்னு சொல்லி. இப்ப அவன் இப்படி திட்டம் போடும் பொழுது நம்ம எவ்வளவு திட்டம் போடணும் பாருங்க. புரியுதா இல்லையா? அப்ப இதுதான், இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். எது? திருமணத்தின் மூலமாக குழந்தைகளை அதிகம் பெற்றுக்கொள்வது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க மனம் முடிக்கும் போது நாலு மனைவிகள் நாலு அடிமை பெண்கள். அவங்க சொல்றாங்க, இப்ப எனக்கு ஒரு மனைவி மூத்தா போயிட்டா கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவேங்கிறாங்க. ஏற்கனவே நாலு மனைவி நாலு அடிமை பெண்கள் இருக்காங்க, இதுல ஒரு மனைவி மூத்தா போயிட்டா என்ன செய்வாங்க, இன்னொரு நிக்காக பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இச்சையில் ஆசை இல்லை, குழந்தைகளின் மீது உள்ள ஆசையால் சொல்கிறேங்கிறாங்க. இப்படி இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஆமா அதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதுலதான் அதாவது இப்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இத்தனை வயசு தான், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இத்தனை வயசு, 30-35 வயசுக்குள்ள குழந்தை பெற்று செட்டில் ஆயிருக்கணுமா? ஏண்டா பிச்சைக்காரனு அல்லாஹால ஏண்டா உனக்கு அந்த மாதிரி விதியை விதிச்சா? புரியுதா இல்லையா? 40 வயசுக்கு மேல ஆணும் சரி குழந்தை பெற்றுக்கிறத வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க, என்னமா பாக்குறாங்க, அசிங்கமா பாக்குறாங்க. 50 வயசுக்கு மேல ஒருத்தர் குழந்தை பெற்றுட்டாருன்னு வச்சுங்க, ஐய என்னடா அது, உன் குழந்தைய என்னடா அது. நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமா விவரமா சொல்ல முடிய மாட்டேங்குது, என்னால எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த முட்டாளங்களுடைய கான்செப்ட். அல்லாதான் போதுமானோம். நான் ஒரு நாள் மின்ஹா வச்சுக்கிட்டு வந்தேன், என்ன ஒருத்தர் பார்த்துட்டு உங்க பேசியான்னு கேட்டார். எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சரியான கோபம் எனக்கு, நல்லா திட்டி விட்டேன். புரியுதா? அப்ப என்ன இவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்களுக்குன்னு சொல்லி ஒரு வயசு நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதே போல பொம்பளைங்களா இருந்தா 30-32 வயசுக்குள்ள குழந்தை பத்து செட்டில் ஆயிடணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது என்னவா, அசிங்கமா. என்னடா அது அசிங்கம், அது குழந்தை பெற்றுக்கிறது அசிங்கம் சொல்லுங்க. அப்பயே முதல் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, குழந்தை பெற்றுக்கிறது பாக்கியமா இல்லையா நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, முதல் குழந்தை பெற்று 20 வயசில் குழந்தை பெற்றுக் கொள்வதுதான் பாக்கியம் அப்படின்னு இருக்காம ஆயத்து ஹதீஸ் ஏதாவது, முதல் குழந்தை தான் பரக்கு, இத்தனை வயசுக்குள் குழந்தை பிறப்பதுதான் கண்ணியம், அதுக்கு மேல குழந்தை பிறப்பது அசிங்கம், அப்படியா இருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வயசுல மௌத்தா போனாங்க, 63 வயசுல ரசூலுல்லாஹி வயசுல மௌத்தா போறாங்க. அவங்க மௌத்தா போகும் பொழுது அவங்களுடைய 4வது மனைவி ஹாரிஜா, ஹபீபா பின்து ஹாரிஜா, வயசுல வயிற்றுல மாசமா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இதே போலதான் சஹாபாக்கள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, குழந்தை பெற்றுக்கொள்வதை ஒரு வயதோடு அவர்கள் நிறுத்தியதே இல்லை. என்ன ரஹ்மத் அது நமக்கு பின்னாடி. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க மௌத்தா போயிட்டா உங்க அமல் எல்லாம் முடிஞ்சு போயிடுதுங்க, உங்க அமல் எல்லாம் முடிஞ்சு போயிடுது, 3 அமல்கள் மட்டும்தான் உங்களுக்கு தொடருதுன்னாங்க. இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாத்தின் மின் சதகத்தின் ஜாரியத்தின் அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி. ஒன்று, அவர் விட்டுட்டு போன சதகா ஜாரியா, பள்ளிவாசல் கட்டி வச்சிருந்தாரு, மதரசா கட்டி வச்சிருந்தாரு, ஒரு யத்தீம்கானா கட்டி வச்சிருந்தாரு, ஏழைகளுக்கு நிரந்தரமா போய் ஏதாவது சேர்வதற்காக வேண்டி ஒரு வக்ஃபு செஞ்சு அதனுடைய வருவாயை ஏழை மக்களுக்கு செலவழிக்க சொல்லி வக்ஃபு செஞ்சிருந்தாரு. அல்லது தான் பெற்றுக்கொண்ட குழந்தை, தான் பெற்றுக்கொண்ட குழந்தை புரியுதுங்களா இல்லையா, அது அவருக்காக வேண்டி துவா செய்யும். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வயசுக்கு மேல ஆயிட்டா அதான் உங்க பிள்ளைய கட்டி கொடுத்து பேரன் இருக்குல்ல, பேரனை கொஞ்சங்க பேச்சியை கொஞ்சங்க. நான் கேட்பேன், ஏண்டா பேரனை கொஞ்சம் பேச்சியை கொஞ்சதா இருந்தா, இங்க பாருங்க நம்ம குழந்தைய கொஞ்சற மாதிரி வருமாமா சொல்லுங்க பாக்கலாம். என்னமா சொல்றீங்க, உங்க சொந்த குழந்தைய கொஞ்சற மாதிரி வருமா பேரன் பேச்சியை கொள்றது? அவன் தூக்கி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, யார கொஞ்சது சோத்தி அப்படி கொஞ்சது? பேரன் பேச்சுங்கிறவங்க நமக்கு நிரந்தரமானவங்களா? இப்ப நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, பொண்ணு புள்ள பிறக்குது, இப்ப என்ன செய்வீங்க? இப்ப 4 கொஞ்சுவீங்க, 4வது நாள் வந்து மாப்பிள்ள புசிட்டு போயிட்டா அப்ப என்ன பொம்மையை வச்சுக்கிட்டா கொஞ்சிட்டு இருக்க முடியாது? யோசிச்சு பாருங்க, பேரன் பேச்சு அது ஒரு சந்தோஷம் தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்ம புள்ள மாதிரி வருமா? நம்ம பிள்ளையாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம வச்சுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதுகிட்ட பேசலாம் வைக்கலாம். பேரன் பேத்தியா இருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க, மருமகம் கோச்சுப்பாரோ, மருமகம் கோச்சுப்பாளோ. இந்த காலத்தில் அப்படி இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்திலேயாச்சும் பரவாயில்லை, இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக மாமியார் பிள்ளைய வச்சுருந்தாலே பொண்ணு என்ன செய்யுதுங்க பிள்ளைங்க போய் உங்களுக்கு கவனிக்க தெரியாது. என்னமோ புதுசாக போய் அமெரிக்காவில் போய் படிச்சிருந்த மாதிரி பிள்ளைய கவனிக்கிறதுக்கு, ஏன்னா ஏதாச்சும் கொடுத்துருவாங்களாம், அது செஞ்சுருவாங்களாம், இது செஞ்சுருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தேவை பேசாமல் நம்மளே பிள்ளைய பற்றி வச்சுக்கிட்டா? ஏமா ஊரா விட்டு பிள்ளைய எதுக்கு நம்ம கடை வாங்கி கொஞ்சிறது? என் கான்செப்ட் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நம்ம பிள்ளையவே நம்ம கொஞ்சிட்டு போயிடுவோம், வச்சுக்க நீ உன் பிள்ளைய, நீ வச்சுக்க என் பிள்ளைய நான் வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சுக்காத. அடுத்ததாக ஒளி நஷ்ரி தீன் இல்ல, அல்லாவுடைய தீனை பரப்புறது. இப்ப என்ன நீங்க எல்லாருமே நினைச்சிருங்க, ஒரு குழந்தை போதுங்கிறீங்க. அப்ப அதனால என்ன செய்றீங்க, அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், அங்க அனுப்பணும் இங்க அனுப்பணும். ஏன்னா ஒரு குழந்தை தானே இருக்கு. இப்ப என்ன செய்யுது, எல்லா ஆசையும் அவன் தலையில வச்சு கட்டிக்கிட்டு அவன் தான் உங்க சொத்தை பாதுகாக்கணும், உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் எல்லாத்துக்கும். இதே இது அதிகமான குழந்தைகள் இருந்தா, சரி நீ ரெண்டு பேரும் துனியாவை படிச்சியா, நீங்க ரெண்டு பேரும் மார்க் இல்ம படிங்க, அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? கண்டிப்பா அனுப்பும். இப்ப இந்த காலத்துல, இந்த முந்தாடி காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு. ஒரு ஒரு வீட்லயும் கண்டிப்பா ஒரு ஹாஃபிது ஆலிம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பா ஒருத்தங்களை ஹாஃபிது ஆக்கணும், மார்க் கல்விக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிறதே ஒரு புள்ளதான், இருக்கிறதே ஒரு புள்ளதான். இப்ப என்ன கேட்கிறாங்க, ஆலிம் ஆக்கினா எப்படிங்க கடைசியில எங்களை பாதுகாக்கிறதுக்கு, எங்களுக்கு குழந்தை வேணாம், எங்களுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குற குழந்தை வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள் மாறி போயிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஜிஹாதுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு. அப்ப ஆண் குழந்தைகள் இருந்ததுனாலதான் அவங்களால ஜிஹாதுக்கு போக முடிஞ்சு. இன்னைக்கு நமக்கு ஆண்களுடைய தேவை எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க, புரியுதுங்களா? எல்லா காரியங்களுக்காக வேண்டியும் நல்லா பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விகிதாச்சாரம் குறைய குறைய கடைசியில என்ன ஆகும் சொன்னா, ஒரு ஆணுக்கு கீழே 50 பெண்கள் இருப்பாங்களாம். ஒரு ஆணுக்கு கீழே பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய ஆண் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்களாம். புரியுதா இல்லையா? இதெல்லாம் அதனுடைய காரணங்கள் ஒன்று. அடுத்து ஐந்தாவது, அல் ஹிஃபாது அலல் அக்லாக் மின் அல் ஹுபூத் வத் தரத்தி ஃபி ஹாவியத்தி ஸினா வல் அலாகாத்தில் மஷ்பூஹா. அதேபோல இந்த திருமணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல ஒரு முக்கியமான நன்மை என்னன்னு சொன்னா, ஒழுக்கக்கேடுகளிலிருந்து சமுதாயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப எந்தெந்த மேலை நாடுகள்ல திருமணங்கள் சிரமமா இருக்குதோ அல்லது திருமணத்தில் அவங்க கவனம் செலுத்துறது இல்லையோ, அந்த மேலை நாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆண் பெண்கள்ல விபச்சாரம் என்பது, தகாத உறவுகள் என்பது சாதாரண ஒன்றா இருக்கும். புரியுதா? ஏன்னா அங்க காரணம் வந்து திருமணம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா போய், திருமணத்துல மக்கள் ஈடுபடாததுனால, திருமணத்துல மக்கள் நாட்டம் கொள்ளாததுனால, இந்த திருமணமாக ஒன்னு நேரடியான விபச்சாரம் அல்லது வந்து தகாத உறவுகள், இது வந்து சர்வசாதாரணமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவில கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலாச்சாரம் மோசமாகிட்டு இருக்குது. முஸ்லீம் நாடுகள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கலாம் ஒரு பெரும்பாலான அளவு. எங்கெல்லாம் வந்து அந்நியர்களுடைய கலாச்சார ஆதிக்கம் வரலையோ, அது போக நீங்க காஃபிர்களுடைய நாட்டுக்குள்ளார போயிட்டாலே சரி, காஃபிர்கள் அதிகமா உள்ள நாடுகளுக்குள்ளார நீங்க போயிட்டாலே சரி, அங்க இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் என்பது குற்றமான ஒன்று கிடையாது. அதனால கண்டிப்பா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த தவறான தொடர்புகள்ல அவங்க ஆரம்பத்திலிருந்து பழகிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்திலையுமே சரி, அங்க 13 வயசு படிக்கக்கூடிய, 13 வயசுல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமும் ஸ்கூலுமே காண்டம் கொடுத்துருதுங்க. ஆமா, எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல அங்க தனியா டிஸ்பென்சரியே வச்சிருக்கிறாங்க, கிளினிக்கே வச்சிருக்கிறாங்க. உனக்கு அடுத்த மாசம் மென்சஸ் வரலன்னு சொன்னா, நீ குடும்பத்தில் போய் சொல்லாத, எங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அதுக்காக வேண்டி தனியா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்கூல்கள்ல காலேஜுகள்லயே அவங்க வந்து அந்த கிளினிக் வச்சிருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? சுத்தம் பண்ணிடுறதுக்காக வேண்டி. சில அரசாங்கங்கள் என்ன செய்யுதுன்னா, மாணவர்களுக்கு இத ஸ்கூல்லயே ஃப்ரீயாவே கொடுத்துருது. எதை? இந்த காண்டம் யூஸ் பண்றத கத்து கொடுத்து ஃப்ரீயாவே கொடுத்துடுறாங்க. காரணம் அவங்க என்ன சொல்றாங்க, எய்ட்ஸ் வராம இருக்கணுமா. புரியுதா இல்லையா? அதே போல வந்து கற்பமாகாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஒரு 22 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சர்வே, சாதாரண சர்வே, இது ரொம்ப சுருக்கமான சர்வே. குறைஞ்சது அதாவது ஐரோப்பிய நாட்டில், ஒரு சின்ன நாட்டில், குறைஞ்சபட்சம் சின்ன நாட்டில், மொத்தமே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருப்பானோ மொத்த குடும்பம், அதுல குறைஞ்சது 70,000-80,000 13 வயசுல இருந்து 15 வயசு உள்ள பெண்கள் ஒரு வருஷத்துக்கு அபார்ஷன் பண்ணிக்கிறாங்களாம். 13-15 வயசுக்குள்ளார உள்ள பொம்பளை பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்து கொள்ளுதுங்க, அபார்ஷன் பண்ணிக்குதுங்களாம். இப்ப இதெல்லாம் என்ன காரணம், திருமணம் என்பது அவர்களுக்கு அங்க ஒரு சுமையான ஒன்றாகவும், அது வந்து காலம் கடத்தப்பட்ட ஒரு சடங்காகவும் ஆக்கப்பட்ட காரணத்தினால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப குறிப்பா இந்த திருமணத்தின் மூலமாக ஐந்து நன்மைகளை, ஐந்து ஹிக்மத்துகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அதன் மூலமாக நம்முடைய ஒழுக்க கற்பு பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான முழு மன நிம்மதி அமைதி ஏற்படுகிறது. மூன்றாவது, குடும்ப பந்தங்கள், இரத்த உறவுகள், அதுபோன்ற வம்சாவளிகள் பாதுகாக்கப்படுகின்றன. நான்காவது, மனித சந்ததிகள் இந்த பூமியில் தொடர்ச்சியாக இருப்பதற்கும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரிப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது. அதுபோன்று ஐந்தாவதாக, விபச்சாரம் என்ற, அதுபோன்று தவறான தொடர்புகள் என்ற தீய பழக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு துணையாக இருக்கின்றது.